அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 25 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இலங்கையின் வடமாகாண சபையின் முதல் கூட்டம் இன்று கைதடியில் துவங்கியிருக்கும் நிலையில் அதில் உரையாற்றியிருக்கும் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தமது செயற்திட்டம் குறித்து செய்திருக்கும் அறிவிப்புகள்.
வடமாகாணத்தில் இருந்து 1990 பலவந்தமாக அகற்றப்பட்டதால் மற்ற மாகாணங்களில் குடியேறிய முஸ்லீம் மக்களை மீண்டும் குடியமர்த்துவதற்கான நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடுவோம்.
இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டை ஒட்டி இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து பிபிசி ஒலிபரப்பு வரும் செய்திகளுக்கு இலங்கை ராணுவம் தெரிவித்திருக்கும் மறுப்பு. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் மதக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் இளைஞர்களுக்கும் பாகிஸ்தானின் உளவு அமைப்புக்கும் தொடர்புகள் ஏற்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கும் நிலையில் அதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் விளக்கம்.
தலைவர் ராகுல்காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு யதார்த்தமான நிலையை கூறியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் சென்று தீவிரவாதிகளோட பயிற்சி பெற்று வந்து இந்திய நாட்டில் வந்து குண்டுவெடிப்பு சம்பவம் பற்றி அவர் பேசியிருக்காரு. அதனுடைய சாராம்
ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, விமல் சொக்கநாதன்.
கிரேக்கத்தில் கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்ட சிறுமியின் டிஎன்ஏ மரபணு தகவல்கள் பல்கேரியாவைச் சேர்ந்த ரோமா இனத்து குடும்பத்துடன் ஒத்துப்போவதாக பல்கேரிய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். சிறுமியின் உண்மையான பெற்றோரென அடையாளம் காணப்பட்டுள்ளவர்கள் 4 முன்னர் தமது குழந்தையை வளர்க்க முடியாமல் கிரேக்க ரோமா குடும்பத்திடம் ஒப்படைத்ததாக
ஒப்புக்கொண்டுள்ளனர்.
ஆனால் தங்களுக்கிடையே பணப்பரிமாற்றம் நடக்கவில்லை என்றும் தாங்கள் வாய்மொழியாக குழந்தையை தத்து கொடுத்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர். கிரீஸில் கிரேக்க பெற்றோரிடமிருந்த போது அவர்களின் சாயலை மரியான்றை இந்த சிறுமி ஒத்திருக்காத காரணத்தால் சந்தேகப்பட்ட போலீசார் அவளை தமது கட்டுப்பாட்டில் மீட்டெடுத்தனர். மரியாவின் பெற்றோரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் உலக கவனத்தை பெருமளவில் ஈர்த்ததுடன் ஆனால் ரோமா இன மக்களுக்கு எதிரான தவறான அபிப்பிராயங்களை அது ஏற்படுத்தும் என்று கவலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது.
கென்யாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான சோமாலிய நாட்டு அகதிகள் தமது சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று கென்யாவின் உள்துறை அமைச்சர் ஜோசப் ஒலே லென்கூ கூறியிருக்கிறார். இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த அகதி மாம்களை தமக்கு பாதுகாப்பான கூடாரங்களாக கருதுகிறார்கள் என்றும் அங்கிருந்து கொண்டே கென்யா மீது தாக்குதல்களை திட்டமிடுகிறார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். போலி ஆவணங்களை பயன்படுத்தும் குற்றவாளி கும்பல்களை தேடி கண்டுபிடிக்க கென்னிய அரசு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருக்கிறது என்றும் வந்தேறு குடியேற்ற திணைக்களத்தில் கென்னிய அரசு ஊழியர்கள் 15 சட்டவிரோத அடையாள அட்டைகளை வழங்கினார்கள் என்ற குற்றத்திற்காக பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கென்னிய அமைச்சர் லென்கோ கூறினார். கென்னிய தலைநகர் நைரோபியில் கடந்த மாதம் வெஸ்ட்கேட் வர்த்தக வளாகத்தை தாக்கிய இஸ்லாமிய வன்மவாதிகள் சோமாலிய எல்லையை கடந்து கென்யாவின் டடாப் அகதி முகாம்கள் உழைந்தார்கள் என்று கென்னிய அதிகாரிகள் பலர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 400,000 அகதிகள் வாழும் இந்த முகாம் உலகிலேயே மிகப்பெரும் அகதி முகாம் என்று கருதப்படுகிறது.
அமெரிக்கா அதன் கூட்டாளி நாடுகளை உளவு பார்ப்பதாக வழியாக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அறிவித்துள்ளன. அமெரிக்காவுடன் எவ்வாறு இணைந்து பணியாற்றினார்கள் என்பதை ஐரோப்பிய தலைவர்கள் மீளாய்வு செய்ய வேண்டியிருப்பதாக பின்லாந்து பிரதமர் பிரசல்ஸில் நடந்து வரும் மாநாட்டில் கூறியிருக்கிறார்.
We have to talk together with the Americans and try to find some sort of code of conduct, how to cooperate.
ஜெர்மனியின் மூத்த உளவுத்துறை அதிகாரிகளும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தூதுக்குழுவினரும் இதுபற்றிய பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா செல்ல உள்ளனர். ஜெர்மனிய ஆட்சித்தலைவி அங்கேலா மெர்க்கல் மற்றும் பிரான்ஸ் அரசின் மில்லியன் கணக்கான தொலைபேசி உரையாடல்களை அமெரிக்க உளவுத்துறை கண்காணித்திருக்கலாம் என்று இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் தகவல் கசிந்தமை குறிப்பிடத்தக்கது.
சிரியாவின் வடபுறத்து அல் சஃபிரா மாவட்டத்தில் நடைபெறும் கடுமையான குண்டுத் தாக்குதலிலிருந்து தப்புவதற்காக கடந்த 2 1.5 சிரியன் மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள் என்று MSF எல்லைகள் இல்லாத மருத்துவ உதவி என்ற மருத்துவ அறக்கட்டளை அறிவித்திருக்கிறது. இருப்பிடங்களை விட்டு ஏற்கனவே வெளியேறியிருக்கும் பெருமளவு மக்கள் தொகையால் ஏற்கனவே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் ஊர்களைத்தான் இந்த அல் சஃபிரா மாவட்ட மக்களும் போய் சேரும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவ நிறுவனங்களே பெரும்பாலும் இலக்கு வைக்கப்படுகின்றன என்றும் மனிதாபமான உதவி பற்றாக்குறையாக இருக்கிறது என்றும் MSF அறக்கட்டளை கூறியிருக்கிறது. சிரிய நாட்டின் மருத்துவமனைகளில் 1/3 மருத்துவமனைகள் மூடப்பட்டுள்ளன என்றும் மருத்துவ ஊழியர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தியாவசிய மருந்துகள் வழக்கமான விலையை விட 30 கூடுதலான விலையில் கருப்புச் சந்தையில் விற்கப்படுகின்றன என்றும் அறிவிக்கப்படுகிறது.
பிபிசி தலைமையகத்துக்கு உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கின்ற 100 பெண் தலைவிகள் ஆண் பெண் சமத்துவம் பற்றிய தலைப்பில் பிபிசி நடத்தும் சிறப்பு தொலைக்காட்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மாத காலமாக 100 பெண்கள் என்ற தலைப்பில் பிபிசி ஒளிபரப்பிய சிறப்பு நிகழ்ச்சிகளில் 21 நூற்றாண்டில் பெண்களது நோக்கும் சவால்கள் பற்றி ஆராயப்பட்டது.
செய்தி அறிக்கையில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடமாகாண சபையின் முதல் கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை கைத்தடியில் துவங்கியிருக்கிறது. இந்நிகழ்வில் உரையாற்றியிருக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தமது செயற்திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்புகளை செய்திருக்கிறார். இது குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாகிய வடமாகாணத்தை சர்வதேச வழிமுறைகளை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுக்கும் அதேவேளை தேசிய மற்றும் பிராந்திய கொள்கைகளை உருவாக்குவதற்கு உறுதி பூண்டிருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார். புதிதாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ள வடமாகாண சபையின் முதலாவது அமர்வு இன்று யாழ்ப்பாணம் கைதடியில் அதற்கென அமைக்கப்பட்டு வருகின்ற கட்டிட தொகுதியில் முதலமைச்சரின் தலைமையில் ஆரம்பமாகியது. முன்னதாக வடமாகாண ஆளுநர் ஜி சந்திரசரி மற்றும் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகிய இருவரும் இணைந்து மாகாண சபைக்கான புதிய கட்டிடத்தை வைபவ ரீதியாக திறந்து வைத்தார்கள். அதனை அடுத்து சபை அமர்வு ஆரம்பமாகியது. யாழ் மாவட்ட மாகாண சபை உறுப்பினர் சி வி கே சிவஞானம் அவர்கள் சம்பிரதாயபூர்வமாக அவைத்தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இங்கு உரையாற்றிய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் மக்களின் மீள்குடியேற்றம் புனர் நிர்மாணம் உள்ளிட்ட ஜனநாயக சிவில் நிர்வாக நடவடிக்கைகள் அடங்கிய குறுகிய கால நோக்கு மற்றும் அரசியல் தீர்வை நோக்கிய நீண்டகால நோக்கு என்ற அடிப்படையில் மாகாண சபையின் செயற்பாடுகள் அமையும் என குறிப்பிட்டார்.
வடமாகாணத்தை முன்னேற்ற சர்வதேச ரீதியில் போருக்கு பின் வெற்றிகரமாக கைகொள்ளப்பட்ட கொள்கைகளையும் நடைமுறைகளையும் கவனத்தில் எடுத்து தேசிய மற்றும் பிராந்திய கொள்கைகளை உருவாக்க நாம் திடசங்கட்பம் பூண்டுள்ளோம். இது சம்பந்தமாக கொள்கை கூட்டையொன்றை பாலிசி ஸ்டேட்மெண்ட் சில வாரங்களில் நாங்கள் முன்வைப்போம். எமது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு பாதுகாப்பு கல்வி வேலைவாய்ப்பு என்பனவற்றை நோக்கியே நாம் அமைக்கப் போகும் பாதைகள் செல்வன. சிங்கள பொதுமக்களுடனேதான் எமது பாலங்கள் கட்டப்படுவன. நாம் அமைக்கப் போகும் துறைமுகங்கள் எமது தூரதேசத்து உறவுகளையும் நலன் விரும்பிகளையும் எம் அண்டை கொண்டு வருவன. வீழ்ந்திருக்கும் எம் மக்களை கரையேற்ற நாமே சவால்களை ஏற்று முன்னேற உள்ளோம்.
ஜனநாயக ரீதியான நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கு தடையாக உள்ள இராணுவத்தினரை படிப்படியாக வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விக்னேசன் அவர்கள் இன்று உறுதியளித்திருக்கின்றார்.
இராணுவத்தினர் உரியவாறு வாபஸ் பெற்று செல்வதை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தினது கடமையாகும். அதேபோல் வடமாகாணத்தில் மற்ற இயக்கங்கள் சார்ந்த துணைப்படைகளும் ஆயுத நீக்கத்திற்கும் படை கலைப்புக்கும் மீள் சமூக இணைப்புக்கும் உட்படுத்தப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் இராணுவத்தை வடமாகாணத்தில் நிறுத்தி வைக்க வேண்டிய நிலையை உருவாக்க எங்களுடைய மக்கள் இனிமேல் எப்பொழுதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று ஆணித்தரமாக நாங்கள் கூறி வைக்கின்றோம். இராணுவத்தினரோ துணை இராணுவத்தினரோ இராணுவத்தை வெளியேறாது தடுக்க நாடகங்கள் இயற்றக்கூடும். அவற்றிற்கு எவரும் ஏமாந்துவிடக் கூடாது என்று கோருகின்றோம். வடமாகாண தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு முரணான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக கூறி வைக்கின்றோம்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். அதே நேரம் இராணுவ அதிகாரியாக இருந்த ஒருவர் ஆளுநராக இருக்கும்போது சீரான சிவில் நிர்வாகத்தை கொண்டு செல்ல முடியாது என்பதால் தற்போதுள்ள ஆளுநரை மாற்றி வேறு ஒருவரை நியமிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அவர். இதேவேளை வடமாகாணத்தில் சட்டவாட்சியை நிலைநிறுத்துவதற்காக தமிழ் இளைஞர்கள் காவல்துறையில் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றார்கள்.
மக்களின் மொழி, அவர்களின் கலை, கலாச்சாரம், வாழ்க்கை முறை ஆகியனவற்றை புரியாத போலீஸ் படை தொடர்ந்து இங்கு இருப்பது தடையாக இருக்கின்றது. எனவே உள்ளூரில் இருந்து தமிழ் பேசும் போலீஸ் அலுவலர்களை சேர்த்தெடுத்து அவர்களுக்கும் போதிய பயிற்சி அளித்து அவர்களை போலீஸ் படையினுள் சேர்த்தெடுத்து போலீஸ் அதிகாரங்கள் பற்றி 13வது திருத்த சட்டம் கூறியிருப்பனவற்றை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்த நாம் ஆவண செய்ய இருக்கின்றோம்
என குறிப்பிட்ட வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னர் வடக்கிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களை மீள்குடியேற்றுவதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்.
வடமாகாணத்தில் இருந்து 1990 பலவந்தமாக அகற்றப்பட்டதால் மற்ற மாகாணங்களில் குடியேறிய முஸ்லீம் மக்களை மீண்டும் குடியமர்த்துவதற்கான நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடுவோம்.
தூர நோக்கிலான நடவடிக்கைகளில் அரசியல் தீர்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நாங்கள் பிரிவினையை ஏற்கவில்லை என்பதை சிங்கள மக்கள் உணர வேண்டும். உள்ளக சுயநிர்ணயம் ஒரு நாட்டை பிரிவுபடுத்தாமல் ஒற்றுமை பாதையில் கொண்டு செல்லக்கூடும் என்பதை அரசாங்கமும் சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒன்றுபட்ட நாட்டின் இறைமையை ஏற்கும் அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு, சர்வதேச உறவுகள் போன்றவை மத்திய அரசாங்கத்தின் நெறிப்படுத்தலில் நடைபெற வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அரசியல் யாப்பில் எதேச்சாதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்தஸ்தை நாம் எதிர்க்கின்றோம். எமது எதிர்ப்பு ஜனநாயக ரீதியானது. வன்முறையை நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம். இராணுவ துணையுடன் நடத்தப்படும் அரச சார்பு குடியமர்த்தல்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மீள்குடியேற்றம் என்ற போர்வையில் வடமாகாணத்தில் என்றுமே குடியிருக்காத மக்களை கொண்டு வந்து குடியேற்றுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வடகிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்டு கட்டாயமாக மக்கள் பரவலை மாற்றியமைக்கும் அரசு சார் நடவடிக்கைகளை நாம் எதிர்க்கின்றோம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் நடக்க இருக்கும் காமன்வெல்த் மாநாட்டை ஒட்டி இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து அங்கு சென்ற பிபிசியின் பெர்கல் கீன் தயாரித்து வழங்கும் பெட்டகத் தொடரின் முதல் பகுதியை நேயர்கள் நேற்றைய பிபிசி தமிழோசியில் கேட்டிருந்தீர்கள். இதன் இரண்டாவது பகுதியில் இலங்கையின் கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்து ஆராய்கிறார் அவர். அவரது பெட்டகத்தை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
யாழ் கடலேரிக்கருகே படைச்சிப்பாய்கள் காலை உடற்பயிற்சிக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற பெரிய இராணுவ பிரசன்னத்தை இது பிரதிபலிக்கின்றது. மீனவர்கள் சிலர் தமது வலைகளை மீன்களுக்காக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனையவர்கள் ஏரியில் இறங்கி மீன் பிடிக்கின்றார்கள். நாடு அமைதியாக இருப்பதாகத்தான் அங்கு செல்லுகின்ற உல்லாச பயணிகள் எல்லாம் நினைப்பார்கள். அதனையே அரசாங்கமும் முன்னிலைப்படுத்த வளைகின்றது. ஆனால் அது ஒரு பாதிக்கதை தான். ஏனென்றால் காமன்வெல்த் அமைப்பின் பெருமானங்களாக வர்ணிக்கப்படுகின்ற பேச்சு சுதந்திரத்துக்கு இங்கு ஆபத்தான நேரம் இது. யாழ்ப்பாணம் உதயன் பத்திரிகையின் அலுவலகம் இது. மிகவும் உன்னிப்பாக அவதானித்தால் பத்திரிகையின் அச்சு எந்திரங்களில் துப்பாக்கி குண்டுகளின் காயங்களை நீங்கள் பார்க்கலாம். எரிந்த எண்ணெயும் கொட்டப்பட்டிருக்கின்றது. இந்த எந்திரங்கள் பழுதடைந்துவிட்டன. நீண்டகாலமாக அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வந்த இந்த பத்திரிகையில் கடந்த 10 வருடங்களில் 7 ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். செய்தித்துறையில் வேலை செய்வதற்கு மிகவும் ஆபத்தான இடங்கள் இதுவும் ஒன்று. இந்த பத்திரிகையின் ஆசிரியர் கானமயநாதன், இங்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்கின்றதா என்று அவரிடம் கேட்டேன்.
It's very difficult. I can't say we have or we have not. It's very difficult to tell you whether we have press freedom. Because if I say that...
அதை கூறுவது மிகவும் சிரமமானதாக இருக்கும். சுதந்திரம் இருக்கிறது என்றோ அல்லது இல்லை என்றோ என்னால் கூற முடியாது. சுதந்திரம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னால் அது மிகப்பெரிய பொய். ஆனால் உண்மையை நான் சொன்னால் எங்களுக்கு கஷ்டகாலம்தான் வரும்
என்றார் கானமயநாதன். இலங்கை அரசாங்கத்தை பத்திரிகை சுதந்திரத்தை வேட்டையாடுபவர்கள் என்று எல்லைகளற்ற பத்திரிகையாளர்களுக்கான அமைப்பு வர்ணிக்கின்றது. உள்ளூரில் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் அதற்கான விபரீத விளைவுகளை எதிர்நோக்கக்கூடும். செய்தியாளர்கள் கொலை செய்யப்படலாம், வெளிநாட்டுக்கு ஓடச் செய்யப்படலாம், சிலர் காணாமலும் போயிருக்கின்றார்கள். இது ஏதோ தமிழர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கின்ற பிரச்சினை அல்ல. சிங்கள பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த விமர்சகர்களும் இதே அபாயங்களை எதிர்நோக்குகின்றார்கள். முன்னால் இருக்கின்ற சுவரில் வரையப்பட்டிருக்கின்ற ஆட்களை கடத்துகின்ற வெள்ளைவானின் படத்தை இவர் எனக்கு காண்பிக்கின்றார். அதற்கு அருகில் இருக்கின்ற சுலோகம் போர் இல்லை என்பது அமைதி திரும்பிவிட்டது என்பதற்கு சமன் அல்ல என்று கூறுகின்றது. இவையெல்லாம் பிரகீத் எக்னலகோடவின் வீட்டுக்கு முன்பாக வரையப்பட்டிருப்பவை. 2010 ஜனவரி 24 அவர் காணாமல் போனார். அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பவர் அவர். ஒரு செய்தியாளர் மாத்திரமல்ல, சிறந்த கார்ட்டூனிஸ்டும் கூட. அவர் காணாமல் போனது முதல் அவருக்கு என்ன நடந்தது என்பதை அறிய அவரது மனைவி சந்தியா போராடி
வருகின்றார்.
சிலர் அவர் இறந்து விட்டார் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் காணாமல் போன நாள் முதல் அவர் எங்கோ வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் இறந்து விட்டதாக நான் நினைக்க துவங்கினால் எனது போராட்ட பயணம் அங்கேயே முடிந்துவிடும். அவர் வாழ்கிறார் என்பதுதான் எனது நம்பிக்கை. அதுதான் எனது மதம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்புவதற்காக நான் அனைத்தையும் செய்வேன்
என்றார் சந்தியா. அவர் காணாமல் போனதற்கு யார் காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன்.
ராஜபக்ஷ ராஜு
ராஜபக்ஷ அவர்களின் அரசாங்கம்தான் அதற்கு காரணம்
என்றார் அவர். மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் பேசுகின்ற பொழுது அடிக்கடி அடிபடுகின்ற பெயர் ஜனாதிபதி ராஜபக்சவின் சகோதரருடையதாகும். விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை நடத்தியவர் அவர்தான். அவர்தான் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச. செய்தியாளர்களை மிரட்டுபவராக துன்புறுத்துபவராக அவரது எதிரிகள் அவரை விவரிக்கின்றார்கள். ஆனால் தான் எதிரிகளை மன்னிக்கும் சுபாவம் உடையவன் என்று அவர் கூறுகின்றார். உங்களை மிகவும் ஆபத்தான மனிதர் என்று பலரும் கூறுகின்றார்களே, நீங்கள் அப்படியானவரா என்று அவரிடம் கேட்டோம்.
People can say various things. People who doesn't know us, you know, purely for defeating terrorism.
ஆட்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம். எங்களை பற்றி எதுவும் தெரியாதவர்கள். நாங்கள் பயங்கரவாதத்தை ஒடுக்கியதற்காக எங்கள் மீது பலவிதமான அடையாளங்களை போட நினைக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு.
ஆட்கள் காணாமல் போகச் செய்வதற்கான உத்தரவை நீங்கள் தான் போட்டதாக பலரும் கூறுகின்றார்களே, அது சரியா?
See, these are just allegations. Please tell them to be specific.
இதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டுகள். அவர்களிடம் சொல்லுங்கள், குறிப்பாக குற்றம் சாட்டுமாறு. பெயர்களை தர சொல்லுங்களேன்.
அவர்கள் பெயரை சொல்ல பயப்படலாம் அல்லவா?
No. Give the names. These are things just people talk. This is a democracy.
இல்லை. பெயரை தர சொல்லுங்கள். இது ஆட்கள் சும்மா பேசுவது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கு ஆட்களை கொள்வதற்காக நீங்கள் ஒரு குழுவை எல்லாம் வைத்திருக்க முடியாது. இதெல்லாம் வெறும் கற்பனை. கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது.
உதயன் பத்திரிகையின் அச்சகத்தில் புதிய அச்சு இயந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கடுமையான மிரட்டல்களுக்கு உள்ளான அதன் ஆசிரியர் செய்திகளை சரிபார்த்துக் கொண்டிருக்கின்றார். விடாமுயற்சியின் அமைதியான ஆனால் உறுதியான ஒலி இது.
பிபிசியின் பெர்கல் கீன் தயாரித்து வழங்கிய பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இதேவேளை பெர்கல் கீனின் நேற்றைய பெட்டகத்தில் இலங்கையில் விடுதலை புலிகளின் முன்னாள் பெண் போராளிகள் பாலியல் வல்லுறவு அபாயத்தை எதிர்நோக்கியிருப்பதாக வெளியான குற்றச்சாட்டுகளை இலங்கை ராணுவத்தின் சார்பில் பேசவல்ல அதிகாரி மறுத்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் வடக்கே விடுதலை புலிகளின் முன்னாள் பெண் போராளிகள் இராணுவத்தினரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருப்பதாகவும் பாலியல் வல்லுறவு அச்சுறுத்தல்களை அவர்கள் எதிர்நோக்கியிருப்பதாகவும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை இலங்கை இராணுவம் வழமை போல மறுத்திருக்கிறது. அண்மையில் இலங்கைக்கு நேரடியாக சென்றிருந்த பிபிசி செய்தியாளர் ஃபர்கல் கீன் நேற்று முன்தினம் வெளியிட்ட தொலைக்காட்சி செய்தி பெட்டகத்தில் பேசிய முன்னாள் பெண் போராளி ஒருவர் தான் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளானதாகவும் இராணுவத்தினரிடம் சிக்கினால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படலாம் என்று அஞ்சிக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். அதுகுறித்து பிபிசிக்கு இன்று பதிலளித்த இலங்கையின் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் மணிகசூரிய பிபிசியின் செய்திகளில் உண்மையில்லை என்று கூறினார். பிபிசியில் இதற்கு முன்னர் வெளியாகியிருந்த செய்தி ஒன்றிலும் 75 பேர் இராணுவத்தால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அப்போதே அதில் எந்தவித உண்மையும் இல்லை என்று நாங்கள் மறுத்திருந்தோம். அதேபோலதான் இப்போதும் பிபிசியாகட்டும் வேறு எந்த ஊடகங்களாக இருக்கட்டும் துரதிருஷ்டவசமாக அநேகமான சந்தர்ப்பங்களில் அவர்கள் முகங்காட்டாத பெயர் இல்லாத நபர்களைத்தான் காண்பிக்கிறார்கள். முகமில்லாத பெயர் இல்லாத இப்படியான நபர்கள் கூறுகின்ற இவ்வாறான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்று கூறிய பிரிகேடியர் ருவான் மணிகசூரிய வடக்கில் இராணுவத்தினரிடமிருந்து பெண்களுக்கு எந்தவித தொல்லைகளும் இல்லை என்றும் குடும்பங்களுக்குள்ளேயே பாலியல் வல்லுறவுகள் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். இங்கு லக்ஷ்மண் கதிர்காமர் நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கும் கருத்தரங்கு ஒன்றில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மத்தியில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த யாழ்ப்பாணத்தின் முன்னாள் அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார் மிகச்சரியான விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார். அதனைத்தான் நானும் கூறுகின்றேன். அதாவது வடக்கில் தற்போது பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பது இராணுவத்தினரிடமிருந்து அல்ல, அவர்களின் குடும்பங்களுக்குள்ளேயே நடக்கின்ற சம்பவங்கள் தான் அவை. அதேபோல கடந்த 4 ஆண்டுகளில் இராணுவத்தினரால் நடந்ததாக கூறப்படுகின்ற 11 சம்பவங்கள் தொடர்பில் இராணுவ சட்டத்தின் கீழே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்றார் இலங்கை இராணுவத்தின் பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் மணிகசூரிய. இதேவேளை ஹெய்ட்டியில் ஐநா அமைதிகாக்கும் படையினராக செயற்படும் இலங்கை இராணுவத்தின் சிப்பாய் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் அவர் பற்றிய விசாரணைகளை தமது இராணுவ விசாரணை மன்றம் ஒன்று ஆரம்பித்திருப்பதாகவும் இலங்கை இராணுவ பேச்சாளர் பிபிசியிடம் உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் முசாஃபர் நகரில் சமீபத்தில் நடந்த மத கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் இளைஞர்களுக்கும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIக்கும் இடையில் நேரடி தொடர்புகள் ஏற்பட்டிருப்பதாக தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசும்போது காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். இந்த தகவலை மத்திய அரசின் உளவுத்துறை அதிகாரி தன்னிடம் கூறியதாகவும் அவர் கூறியிருந்தார். அவரது இந்த கருத்து இந்திய அரசியலில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. ராகுல் காந்தியின் சர்ச்சைக்குரிய இந்த கருத்து குறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது உங்களுக்கு வந்து தீவிரவாதம் என்பது ஒரு மதத்தை சேர்ந்ததல்ல. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பேச்சினுடைய வந்து சாராம்சத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது மதவாதத்தை பொறுத்த வரையில நான் ஒன்ன வந்து நீங்க வந்து வலி சொல்ல மறந்துட்டீங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியானது மதவாதத்தை தூண்டிவிட்டு மத கலவரத்தை தூண்டிவிட்டு அரசியல் செய்கிறது என்பதை அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் பேசும்பொழுது மிக தெளிவாக, அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற குறிப்பா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவில் உள்ள சில தீவிரவாதிகளோடு, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த சில தீவிரவாதிகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பது பல விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்பதையும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நம்முடைய நாட்டில கைது செய்யப்பட்ட சில முஸ்லிம் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் சென்று பயிற்சி பெற்று இந்திய நாட்டிற்கு வந்து இந்தியாவில அவர்கள் தீவிரவாத வேலையில் இயங்கி பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை இருப்பது தெளிவாக அனைவருக்கும் தெரிகிறது. அவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உளவுத்துறை என்று சொன்னது தங்களுடைய கட்சியின் மூலமாக உள்ள உளவு அமைப்புகளை வைத்து அதிலிருந்து வைர செய்தியை பற்றி
சொன்னதை தவிர
உளவுத்துறையை பற்றி அவர் சொல்லவில்லை. அரசு உளவுத்துறையை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. குறிப்பாக தீவிரவாதத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருப்பது முதன் முதல் காரணமாக இருக்கு பாரதிய ஜனதா கட்சி.
இல்ல உங்களது கட்சியில அந்த மாதிரி இல்ல, நீங்க சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. உங்களது கட்சியில அந்த மாதிரி உளவுத்துறை எல்லாம் வைத்திருக்கின்றீர்களா?
உளவுத்துறை கிடையாது எங்களுக்கு. அதாவது செய்திகளை பெறுறது நான் வந்து உளவுத்துறை என்ற மாதிரி இல்ல. எங்களுடைய கட்சியில இருக்கிற சில முக்கியமான கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் வந்து சொல்ற கருத்து அது. அவர்கள் இங்க வந்து இந்த தீவிரவாத அமைப்பு வந்து
ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய அந்த பேச்சை பற்றி ஊடகங்களிலே வந்திருக்கின்ற செய்திகள், அவர் தெளிவாக இந்திய உளவுத்துறையை பற்றி குறிப்பிட்டதாகத்தானே கூறுகின்றனர். அந்த மாதிரி இந்திய உளவுத்துறை எந்த ஒரு அமைச்சர் பதவியிலும் இல்லாத ராகுல் காந்தியிடம் நேரடியாக போய் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா?
தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உளவுத்துறையை பற்றி சொல்லவில்லை. அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சில அமைப்புகள் இருக்கின்றன, உளவு அமைப்புகள் இருக்கின்றன, அங்கீகரிக்கப்பட்ட உளவு அமைப்புகள். நம்ம நம்ம நாட்டிலே வந்து நம்ம ஒரு ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னா, அல்லது ஒரு கற்பழிப்பு நடக்குதுன்னு சொன்னா, தனிப்பட்ட ஒரு அமைப்பு உளவு பார்க்கின்ற அமைப்பை வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, அவர்கள் மூலமா கூட நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
இல்ல அந்த மாதிரியான ஒரு
நீங்க உளவுத்துறைனா அரசு உளவுத்துறை நினைச்சீங்க.
சோ தனியார் உளவு அமைப்புகள் காங்கிரஸ் தலைவர் துணைத் தலைவருக்கு இந்த தகவலை அளித்தது என்று நீங்கள் சொல்கிறீர்களா?
அது நான் சொல்ல முடியாது. அது அவர்கிட்டதான் நீங்க அந்த கேள்வி கேட்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு கடித்த தகவலை வந்து மக்கள் மத்தியில சொல்லியிருக்காரு. அதாவது இந்த நாட்டுல தீவிரவாதத்துக்கு ஊன்றுகோலா இருக்கிறது, அதாவது அதற்கு ஆதாரமா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கின் அடிப்படையில இந்த மக்களை பிரித்து பாரதிய ஜனதா கட்சி குளிர்காய பார்க்கிறது என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கார். அதை விட்டுட்டு மற்றது வரை
இப்ப ஆனா நீங்க வந்து ராகுல் காந்தி சொன்னது முஸ்லீம்களுடைய தேசபக்தியையே நீங்கள் வந்து ஏதோ சந்தேகத்துக்குள்ளாக்குவது போல இருக்கிறது. ஏதோ பாகிஸ்தானிலிருந்து ISI வந்தால் இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லீம் இளைஞர்கள் அவர்களது வலைக்குள் விழுந்து விடுவார்கள் என்று நீங்களே சொல்வது போல இருக்கிறது என்று சில முஸ்லீம் மதகுருமார்களே ராகுல் காந்தியின் அந்த கருத்துக்களை விமர்சித்திருக்கிறார்களே, அது பற்றி என்ன சொல்ல வேண்டும்?
எல்லா மத அமைப்புகளுக்கும் வந்து பேசுவதற்கு உரிமை உண்டு. தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு யதார்த்தமான நிலையை கூறியிருக்காரு. அதாவது வெளிநாட்டுல சென்று பாகிஸ்தான் சென்று தீவிரவாதி கூட பயிற்சி பெற்று வந்து இந்திய நாட்டுல வந்து குண்டுவெடிப்பு சம்பவம் செய்கிறவர்கள் பத்தி அவர் பேசியிருக்காரு. அதனுடைய சாராம்சம் தான் நம்ம எடுத்துனோம் தவிர இது அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கலாம் பேச முடியாது.
மத்திய அமைச்சர் நாராயணசாமி. உலக அளவில் பெண்களின் உரிமைகள் குறித்து விவாதிக்கும் பிபிசியின் சிறப்பு ஒலிபரப்பான 100 பெண்கள் என்கிற தலைப்பிலான நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக இங்கே ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கும் வீட்டு வன்முறையால் பாதிக்கப்படும் இஸ்லாமிய பெண்களுக்கான புகலிடமாக விளங்கும் காப்பகம் குறித்த ஒரு பெட்டகம். ஆங்கில மூலம் ராஹிலா பானு, தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பிரிட்டனில் வெஸ்ட் மிட்லாண்ட் பகுதியில் பெரும்பாலும் ஆசிய நாட்டவர்கள் குடியிருக்கும் ஒரு பகுதி இது. இங்கு அமைதியான ஒரு வீதியில் வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு பெரிய கட்டிடத்துக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறேன். இரண்டு பெரிய இரும்பு கதவுகள் கொண்ட வாசலில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தங்குமிடங்கள் இல்லாத முஸ்லிம் பெண்களுக்காக இஸ்லாமிய தொண்டு நிறுவனமான தேசிய ஜகாத் மன்றத்தின் நிதியுதவியில் இயங்குகின்ற 3 ஹாஸ்டல் விடுதிகளில் இதுவும் ஒன்று. இங்கு தங்கியிருக்கின்ற இந்த வங்கதேசத்து வம்சாவளியான 13 இளம்பெண் வீட்டுக்காரர்களின் கட்டாய தீர்மானத்திலிருந்து தப்பியோடி வந்தவர். அவரது குடும்பத்தவர்கள் பழிவாங்கும் வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்றபடியால் தனது பெயரை அவர் கூற விரும்பவில்லை.
Basically, I overheard a conversation between my mom and my uncle and they were just planning on getting me married.
அம்மாவும் மாமாவும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் எனக்கும் தற்போது வங்கதேசத்திலிருந்து இங்கு வந்திருக்கும் ஒரு நபருக்கும் திருமணம் முடித்து வைப்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் எப்படி எனக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை திட்டமிட முடியும்? எதுவும் நடக்கும் முன்னர் நான் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டேன்.
வீட்டு வன்முறைகளாலும் வேறு துஷ்பிரயோகங்களாலும் பாதிக்கப்பட்டு இங்கு தற்காலிகமாக தஞ்சம் புகுந்திருந்த 54 பேரில் இந்த பெண்ணும் ஒருவர். இவர்கள் அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற 2 விடுதிகளில் தங்கியிருக்கிறார்கள். 3வதாக இன்னொரு விடுதியும் விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் தேசிய ஜகாத் தொண்டு நிறுவனத்திடம் 93 பெண்கள் உதவிக்கரம் கேட்டிருக்கிறார்கள்.
In other refugees and accommodation, I've seen them bringing alcohol in, and I personally don't.
மற்ற விடுதிகளும் தங்குமிடங்களும் இப்படி அமைவதில்லை. அங்கு மதுபானத்தை கொண்டு வந்து குடிக்கிறார்கள். என்னால் அவற்றை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் மது அருந்தவும் மாட்டேன். போதைப் பொருள் பழக்கங்களும் எனக்கு இல்லை. அந்த பழக்கங்கள் எனது மதத்துக்கு எதிரானவை.
இப்போது தங்களின் 2 விடுதிகளிலும் 22 படுக்கைகள் தான் உள்ளதாக கூறும் ஜகாத் மன்றம் தங்களிடம் தஞ்சம் புகுவதற்காக ஏராளமானவர்களிடமிருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகிறது. உள்ளே சென்று பார்த்தால் உண்மையிலேயே இந்த தங்குமிடம் வித்தியாசமான ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. அரபு மொழியில் இஸ்லாமிய வாசகங்கள் சுவர்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. புத்தக அடுக்குகளில் குர்ஆன் பிரதிகள் காணப்படுகின்றன. இங்கு மதுபானத்துக்கு இடமே இல்லை. ஹலால் உணவு மட்டும்தான் பரிமாறப்படுகின்றது. இங்கு முழுமையாக ஒரு இஸ்லாமிய சூழல் தான் காணப்படுகிறது. இந்த விடுதிகளுக்கு பெருமளவிலான முஸ்லிம்கள் நிதியுதவி வழங்கி வருகிறார்கள். ஆனால் குடும்பங்கள் கூடி வாழ்வதை தான் இஸ்லாம் ஆணித்தரமாக ஆதரிக்கிறது. இங்கு லங்காஷியா பகுதியில் பிளாக்பேர்ன் நகரில் இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு வெளியே சில முஸ்லிம்களிடமிருந்து வெளிப்பட்ட கருத்துக்கள் இவை. இப்படியாக வீட்டை விட்டு சென்றுவிட முடியும் என்று அவர்களுக்கு தெரிய வந்தால் அவர்களுக்கு பொய்யான நம்பிக்கைகள் வந்து விடுவதோடு அதுவே அவர்களை ஊக்குவிப்பதாகவும் அமைந்துவிடும் என்றார் அவர்.
It's very important to have reconciliation, and I think that's where the family comes in.
இவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியதுதான் முக்கியம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் குடும்பங்கள் தான் அதில் முக்கிய தேவையாக இருக்கின்றன என்றார் இன்னொருவர். ஆனால் இங்கே ஹாஸ்டல் நிர்வாகி ஒருவரின் கருத்து வேறு விதமாக இருக்கிறது.
My name is Saika and I'm a support worker. We try our best to, you know, support him to get permanent.
எனது பெயர் சாய்கா. நான் இங்கு பணியாற்றி வருகிறேன். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எங்களால் முடிந்தவரை தங்குமிட வசதிகள் மட்டுமின்றி அவர்களோடு பேசி தேற்றி மனதளவில் ஆறுதல் வழங்கியும் வருகின்றோம்.
தாங்கள் உதவி செய்பவர்களில் பலர் நிற்கதியான பெண்கள் என்றும் சாய்கா கூறினார். இங்குள்ள பெண்ணொருவர் அவரது கணவராலும் கணவரின் சகோதரர்களாலும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவர் என்றும் அவர் தெரிவித்தார்.
She tried to harm herself, things like trying to take an overdose, trying to cut herself.
அந்த பெண் தனக்கு ஏதும் கெடுதல் செய்து கொள்ளத்தான் முயற்சித்தாள். மருந்துகளை அளவுக்கு அதிகமாக குடித்தோ தன்னை கத்தியால் வெட்டி கொண்டோ அவர் தன்னைத்தானே வருத்தி கொள்ள முயன்றார். எனக்கு யாருமே இல்லை, நான் எனது வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, கடவுள் எங்கே என்றெல்லாம் அந்த பெண் கேட்கிறார்.
இறை நம்பிக்கையில் மிக ஆழமாக ஈடுபடுவதே இந்த பெண்கள் விரைவாக தங்களை திடப்படுத்திக் கொள்ள உதவும் என்றும் இவர்கள் நம்புகிறார்கள்.
The only thing that's keeping her going is religion and the fact that she's somewhere where
மத நம்பிக்கையில் தொடர்ந்தும் ஆழமாக ஈடுபடுவதே அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்ற முஸ்லிம் பெண்களும் இங்கிருக்கின்ற முஸ்லிம் பணியாளர்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள்.
முன்னர் பேசிய வங்கதேச வம்சாவளி இளம்பெண்ணுக்கு இந்த மாதிரியான உதவிகள் மிக பயனுள்ளதாக இருக்கின்றன. இந்த உதவி இல்லாவிட்டால் தனது வாழ்க்கையே மோசமாக மாறியிருக்கும் என்றும் அவர் கூறுகிறார்.
Things like this like leads to honor killing, you know, just destroying their life, and it's not fair. So the, if
என்னுடைய நிலைமைகள் தான் கௌரவ கொலைகள் போன்ற துர்பாகிய நிகழ்வுகளாக முடிகின்றன. பெண்கள் தங்களின் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள முடியாது. அது நியாயமாகாது. இப்படியான தங்குமிடங்கள் நிறைய இருந்தால் என்னை பொறுத்தவரை பல பேரின் வாழ்க்கை பாதுகாப்பாக முடியும்.
பிபிசியின் ரஹிலா பானுவின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்கா தனது கூட்டாளி நாடுகளை உளவு பார்ப்பதாக வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகளை ஐரோப்பிய ஒன்று நாடுகள் அறிவித்திருக்கின்றன. கிரேக்கத்தில் கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்ட சிறுமியின் டிஎன்ஏ மரபணு பல்கேரியாவைச் சேர்ந்த ரோமா இனத்து குடும்பத்தோடு ஒத்துப்போகிறது என்று பல்கேரிய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வழக்கம் போல் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.